அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு இரண்டாம் பாகம் அத்தியாயம் 13. சிவனடியார் கேட்ட வரம். ராணி மூச்சித்து விழுந்ததும் சற்று தூரத்தில் நின்ற தாதிமார் அலறிக்கொண்டு ஓடிவந்து அவளைச் சூழ்ந்தனர். சிவனடியார், நில்லுங்கள் என்று அவர்களை தடுத்து நிறுத்திவிட்டு தமது கமண்டலத்திலிருந்து தண்ணீர் எடுத்து அவளுடைய முகத்தில் தெளித்தார். உடனே மந்திர சக்தியால் எழுந்தது போல் அருள்மொழி கண்விழித்து சிவனடியாரை பார்த்தாள்.
சுவாமி, எனக்கு என்ன நேர்ந்துவிட்டது
என்று மெலிவான குரலில் கேட்டாள். உனக்கு ஒன்றுமே நேரவில்லையம்மா. உன் மகனைப் பற்றி சொல்லிக் கொண்டிருந்தேன். அவனுக்கு ஒரு குறைவும் நேராது என்றும் நிச்சயம் திரும்பி வருவான் என்றும் சொன்னேன் என்றார் சிவனடியார். அருள்மொழி சற்று சிந்தனையில் ஆழ்ந்திருந்துவிட்டு,
இல்லை, ஏதோ ரொம்பவும் வேதனை தரும் செய்தி ஒன்றை சொன்னீர்கள் என்றாள்.
சக்கரவர்த்தியின் மகளை உன் மகன் பார்க்க நேர்ந்தது என்று கூறினேன். அந்தச் செய்தி உனக்கு சந்தோஷமளிக்கும் என்று எண்ணினேன்.
ஆமாம், நினைவு வருகிறது. ஆனால் அது சந்தோஷச் செய்தியா? சோழ நாட்டின் மிகப்பெரிய விரோதி யாரோ, என்னுடைய பதியின் மரணம் எந்தக் கொடிய சத்ருவினால் ஏற்பட்டதோ, இன்று நான் இவ்விதம் ஆதரவற்ற அனாதையாயிருப்பதற்கு யார் காரணமோ, அப்பேற்பட்ட பகைவனுடைய மகளைப் பார்த்தாய் என் மகன் மயங்கிவிட்டான். விக்கிரமன் உண்மையில் என் வயிற்றில் பிறந்த பிள்ளைதானா?
கொஞ்சம் பொறு அருள்மொழி, அவசரப்பட்டு சாபம் கொடுக்காதே என்று சிவனடியார் சிறிது கலக்கத்துடன் கூறினார். அவர் மகா புத்திமானாயிருந்தும் அருள்மொழி இவ்வாறு பொங்குவாள் என்பதை எதிர்பார்க்கவில்லை என்று தோன்றியது. இதோ பாரம்மா, உன்னுடைய தீராத கோபத்துக்கு ஆளான நரசிம்மவர்மருடைய மகள் அந்தப் பெண் என்பது உன் மகனுக்குத் தெரியாது. அவர்கள் ஒருவரையொருவர் அருகில் நெருங்கியதும் இல்லை, ஒரு வார்த்தை பேசியதுமில்லை. தூரத்திலிருந்தே ஒருவரையொருவர் பார்த்ததுதான். அவர்களுக்கு கல்யாணமே நிச்சயமாகிவிட்டது போல் நீ கலக்கமடைய வேண்டாம் என்றார் பெரியவர்.
நல்ல வேளை என் வயிற்றில் பாலை வார்த்தீர்கள். எங்கே அதுவும் அந்த பல்லவ சக்கரவர்த்தியின் சூழ்ச்சியோ என்று நினைத்தேன். சுவாமி, விக்கிரமன் எங்கேயாவது கண்காணாத தேசத்தில் உயிர் வாழ்ந்திருக்கட்டும். பசிக்கு உணவு இல்லாமலும் தாகத்துக்கு தண்ணீர் இல்லாமலும் கஷ்டப்பட்டாலும் படட்டும். ஆனால் அவன் திரும்பி வரவும் வேண்டாம். எங்கள் பரமவிரோதியினுடைய மகளின் மாயவலையில் விழவும் வேண்டாம்.
உன்னுடைய இருதய அந்தரங்கத்தை நன்றாகச் சோதித்துப்பார் அருள்மொழி. உன் மகன் சக்கரவர்த்தியின் மகளை மணம் புரிந்து கொள்ள வேண்டும் என்னும் விருப்பம் லவலேசமும் உனக்கு இல்லையா?
அதெல்லாம் அந்த காலத்தில் சுவாமி. தங்களிடம் சொல்லுவதற்கு என்ன? வெண்ணாட்டங்கரைப் போருக்கு முன்னால் அந்த மாதிரி ஒரு பைத்தியக்கார ஆசை என் மனத்தில் சில சமயம் தோன்றியதுண்டு. அவ்விதம் ஏற்பட்டால் சோழவம்சத்துக்கும் பல்லவகுலத்துக்கும் உள்ள பகை தீர்ந்துவிடுமே என்று நினைத்ததுண்டு. ஆனால் எப்போது என் பிராணநாதர் போர்க்களத்தில் உயிரை இழந்தாரோ, அந்த க்ஷணத்திலேயே அந்த ஆசையை வேறுடன் களைந்து எரிந்துவிட்டேன். இவ்வளவு நடந்துவிட்ட பிறகு என் மகன் சக்கரவர்த்தியின் மகளைக் கல்யாணம் செய்து கொள்வதை விட அவன் இறந்து விட்டான் என்ற செய்தியே எனக்கு மகிழ்ச்சியை தரும்.
அருள்மொழி, நீ அந்த குழந்தை குந்தவியை பார்த்ததில்லை, அதனால்தான் இப்படியெல்லாம் வெறுப்பாக பேசுகிறாய்.
தாங்கள் பார்த்திருக்கிறீர்களா சுவாமி?
பார்த்திருக்கிறேன், நெருங்கிப் பழகியும் இருக்கிறேன். என்னிடம் குந்தவிக்கு ரொம்பவும் பக்தி விசுவாசம் உண்டம்மா. சிவஞான இன்பத்தின் சுவை கண்ட எனக்கு இந்த காலத்தில் வேறு எதன் மீதும் பற்று கிடையாது. ஆனால் அந்த குழந்தையின் பாசம் மட்டும் போகமாட்டேன் என்கிறது. அவளோடு இரண்டு நாள் பழகிவிட்டால் நீயும் அவ்விதந்தான் அவளிடம் பாசம் வைப்பாய்.
வேண்டாம், எனக்கும் ஒருவரையும் இனிமேல் பார்க்க வேண்டாம், பழகவும் வேண்டாம். இந்த உலகை விட்டுச் சென்று என் பதியை மீண்டும் அடையும் நாளை நான் எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறேன்.
அருள்மொழி, ஒரு காலத்தில் என்னை நீ ஒரு வரம் கேட்டு வாங்கிக் கொண்டாய். அதன்படியே உன் மகனுடைய உயிரைக் காப்பாற்றினேன். உன் பதியின் மரணத் தருவாயில் நான் அளித்த வாக்கையும் காப்பாற்றினேன். இதெல்லாம் உண்மையா இல்லையா?
ஆமாம், உண்மைதான்.
அதற்கெல்லாம் பிரதியாக இப்போது நான் உன்னிடம் ஒரு வரம் கேட்கப் போகிறேன். அதை நீ தட்டாமல் கொடுக்க வேண்டும்.
சிவசிவா
என்று சொல்லிக்கொண்டு அருள்மொழி எழுந்து கைகூப்பி நின்றாள்.
சுவாமி, இவ்விதம் என்னை அபச்சாரத்துக்கு உள்ளாக்கலாமா? அடியாளிடம் தாங்கள் வரம் கேட்பதா? எனக்கு கட்டளையிட வேண்டியவர் தாங்கள்
என்றாள். சரி, கட்டளையிடுகிறேன். அதை தட்டாமல் நிறைவேற்ற வேண்டும்.
தங்களுடைய வார்த்தையை நான் தட்டுவேனா? ஒரு நாளும் இல்லை.
அப்படியானால் சொல்லுகிறேன் கேள். என்றைக்காவது ஒரு நாள் சக்கரவர்த்தியின் மகள் குந்தவி உன்னிடம் வருவாள். அவள் தாயில்லா பெண். தாயின் அன்புயின்றி அவளுடைய இருதயம் உலர்ந்து போயிருக்கிறது. அதனால்தான் அம்மா எனக்குக் கூட அவள் மேல் அவ்வளவு பாசம். அந்த குழந்தை உன்னிடம் வரும்போது அவளை நீ நிராகரிக்காதே. அன்புடன் உன் மகளைப் போல் ஏற்றுக்கொள். உன் மனப்புண் ஆறுவதற்கும் அது அனுகூலமாயிருக்கும் என்றார் சிவனடியார். அவருடைய கனிவு ததும்பிய குரலும் வார்த்தைகளும் அருள்மொழியின் மனத்தை உருக்கிவிட்டன.
தங்கள் நாணைப்படி நடக்க முயற்சி செய்கிறேன் சுவாமி. ஆனாலும் எங்கள் குலத்துக்கே ஜன்மசத்ருவான ஒருவருடைய மகளிடம் நான் எப்படி அன்பு செலுத்துவது? எப்படி
தந்தை செய்த தீங்குக்காக மகளை வெறுப்பது என்ன நியாயம் அம்மா? மேலும் இன்னொரு விஷயம் சொல்லுகிறேன், கேள். உன் மகனுடைய உயிரைக் காப்பாற்றும் விஷயத்தில் குந்தவிதான் எனக்கு மிகவும் ஒத்தாசையாயிருந்தாள். விக்கிரமனுக்கு மரண தண்டனை நேராமல் தடுப்பதற்கு அவள் எவ்வளவு பிரயத்தனம் செய்தாள் தெரியுமா? இது நாள் வரையில் தந்தையின் வார்த்தைக்கு மறுவார்த்தை பேசி அறியாதவள் விக்கிரமனுக்காக சக்கரவர்த்தியிடம் எவ்வளவோ சண்டை பிடித்தாள்.
அப்படியா சுவாமி? அந்தக் குழந்தையை பார்க்க வேண்டுமென்று எனக்கும் ஆசை உண்டாகிறது. ஆனால் அவள் எதற்காக இந்த அபாக்கியசாலியை தேடிக்கொண்டு வரப்போகிறாள்?
இல்லை அம்மா, இல்லை. நீ அபாக்கியசாலி இல்லை. விக்கிரமனைப் போன்ற வீரப்புதல்வனைப் பெற்ற உன்னை அபாக்கியசாலி என்று சொல்ல முடியுமா? குந்துவியும் உன்னை தேடிக்கொண்டு வரத்தான் போகிறாள். சீக்கிரத்திலேயே வருவாள் என்றார் சிவனடியார்.
இத்துடன் அத்தியாயம் 13 சிவனடியார் கேட்ட வரம் நிறைவடைந்தது.